நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே வருவதற்கு நாம் எம்மாத்திரம். ஆனாலும் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீரே, அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம், அதற்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காய் நன்றி. தொடக்கத்தில் இருந்து இருவருக்கும் எங்களை நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெக்கை காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விண்டரை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு சமர் பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்காதவர்களுக்கு பரலோகம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒன்று விண்டரை பிடிச்சிருக்கோம், இல்லாட்டி சமரை பிடிச்சிருக்கோம். ரெண்டுமே பிடிக்காட்டிக்கு ஒன்றுமே செய்யல அது இல்லையா. ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த முறை நான் இங்கே பேசிய பொழுது இயேசுண்டி சிலுவை, நாம் சிலுவை சுமக்கிறவர்களாய் அவருக்கு பின்பாக அவர் டிசீசர்களாய் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு புதன்கிழமை போகும் பைபிள் ஸ்டடியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பொழுது, உவமையிலே நிலைத்திருக்கிற பொழுது, தேவ வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பொழுது தேவனுக்கு நாம் சீஷர்களாய் இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு வெள்ளிக்கிழமை ரோட்மன் பைபிள் ஸ்டடியிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை சிலுவை வந்தது, அதனாலே நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்ற அடிப்படையிலே நாம் அல்லாவிட்டா இயேசு சிலுவை சுமந்ததினால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்ற தலைப்பிலே அங்கே நான் பேசி அந்த காரியத்தை முடித்தேன். அதை தொடர்ந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். நாம் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்த்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஜோவான் எழுதின சுவிசேஷம், ஜோவானுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 15வது அதிகாரம். அதுல முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்கள். இதன் அடிப்படையிலே நான் சில காரியங்களை பார்க்க விரும்புகிறேன். ஜோவான் 15வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்கள். ஹல்லேலூயா.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியே போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்துவோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது இதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள்.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் மகிமைப்படுகிறாரா? ஹல்லேலூயா. அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு மேலே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஒன்று, நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அதே வேளையிலே அவரும் எங்கள இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால்தான் நாம் தேவனுக்கு சீஷராக முடியும். சீஷராவது என்பது தேவனும் நமக்குள்ளே இருக்க வேண்டும், நாமும் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த முறை நான் பார்த்த பொழுது பேசிய வார்த்தை என்னவெனில், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், அவர் எழுதி தந்தவைகளிலே நிலைத்திருங்கள். வாசிப்பதில் காரியம் அல்ல, நிலைத்திருப்பதில் காரியம் இருக்கிறது, அதை கை கொள்ளுவதில் காரியம் இருக்கிறது. ஹலலுயா. ஆகையினாலே இயேசுவிலே நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள் என்பது வேதத்தின் சத்தியமாகும். ஹலலுயா ஹலலுயா. இன்னைக்கு நாம் கேட்டா என்னை நான் உங்களை நீங்கள் கேட்ட நாம் கிறிஸ்துவுக்கு சீஷரா இருக்கிற அளவுக்கு நம்மிடத்திலே கனி இருக்கிறதா? நாம் கனி கொடுக்கிறோமா? நாம் சீஷர்களா இருப்பதற்கு நாம் கொடுக்கிற கனி காணுமா என்று சொன்னால் நாம் நம்மளை ஆராய வேண்டும். விளங்குகிறதா? இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார். இதன் ரகசியம் என்ன? இதை ஏன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லினால் நாம் கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருக்க வேண்டும். சீஷர்களை பார்த்து அன்று நாம் பார்த்தோம் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள் என்று சொன்னால் சீஷர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். நாம் ஆறில் தங்கி இருக்கிறோமோ, நாம் ஆறில் நிலைத்திருக்கிறோமோ அவர்களை பின்பற்றுவோம். நாம் ஆறில் சாய்ந்திருக்கிறோமோ அவர்களை நாம் பின்பற்றுவோம். இன்னைக்கு நாம் யாரில் சாய்ந்திருக்கிறோம் அல்லாவிட்டால் இன்னைக்கு நாம் யாரில் நிலைத்திருக்கிறோம்? விளங்குறதா? ஆகையினாலே நாம் சிஷ்யனாக இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை குறித்து நான் பின்னுக்கு வருகிறேன். இதை நான் பேசிவிட்டேன். அல்லேலூயா. இதன் அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். ஆகையினாலே நாங்கள் தேவனுக்கு சீஷராக இருந்தால் சிலுவை சுமக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் உவமைகளை நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். 4வது வசனத்தை திரும்ப வாசிங்க.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவில்லை எனில், நாம் இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்கவெனில், நாம் தேவனுடைய வார்த்தை பின்பற்றவில்லை எனில் நாம் கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்க முடியாது. நான் வாசிக்கிறதை குறித்து பேசவில்லை. வேதத்தை வாசிப்பது ஒன்று, அதன்படி நடப்பது இன்னும் ஒன்று, அதை கை கொள்ளுவது இன்னும் ஒன்று, அவரை சாய்ந்திருப்பது இன்னும் ஒன்றாக. நாம் எல்லாரும் வேதம் வாசிக்கிறோம், உண்மை. ஆனால் நாம் அவைகளில் நிலைத்திருக்கிறோமா? அதில் தங்கி இருக்கிறோமா? அதை கை கொள்ளுகிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அதன் அடிப்படையிலே தான் இயேசு மகிமைப்படுகிறதும் நாம் அவருக்கு சீஷராயிருப்பதும் தங்கி இருக்கிறது. வழங்குறதா? நாம் ஆராதிப்பது அதில் தங்கி இருக்கவில்லை. நாம் ஆராதனைக்கு வருவதும் அதில் தங்கி இருக்கவில்லை. நாம் அவருடைய உவமைகளை எவ்வளவுத்துக்கு கை கொள்ளுகிறோமோ அவ்வளவுத்திற்கு தேவன் மகிமைப்படுவார். நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த அலைகிற ஜனங்கள், நாம் எல்லாரும் தேவனை உயர்த்துவதற்கு ஓடுகிற ஜனங்கள். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை கொடுக்க வேண்டுமே ஆனில் எங்கள் வாழ்க்கையிலே கனி நிறைந்தவர்களாயிருக்க வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் கொடுக்கிற கனி காணுமா? கனி காணுமா? இயேசு என்னில் மகிமைப்படுகிறாரா? என்னில் மகிழ்ந்திருக்கிறாரா? நான் கொடுக்கிற கனிகள் காணுமா? என்னத்துல என்ன கனிகள் இருக்கிறது? நான் ஒரு பைபிள் ஸ்டடியில் பேசினேன். ஒரு பக்கத்தில் ஆவியின் கனியையும் ஒரு பக்கத்தில் உலகத்தின் கனியையும் எழுதி பார்த்தால் எத்தனை கனி எனக்குள்ளே இருக்கும் சொல்லி கண்டுபிடிக்கலாம் சொல்லி நான் பேசினேன். அநேகர் சிந்தித்தீர்கள். விளங்குறதா? இன்னைக்கு நாம் வளர்ந்து விட்டோம். நாம் பல காலங்கள் தேவனோடு நடந்து வருகிறோம். ஆனால் எவ்வளவு கனிகள் நம் வாழ்க்கை ஆண்டு கொண்டு இருக்கிறது? நீங்கள் கனி கொடுக்கிறதுனால நான் மகிமைப்பட போறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் மகிமைப்படுவாரா? விளங்குறதா? நான் கனியை கொடுக்கிறதுனால நீங்கள் மகிமைப்பட போறதும் கிடையாது. அவர் மகிமைப்படுவாரா? அதற்கு மேலாக தேவன் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவர் நமக்குள் இருப்பாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இயேசு எனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்குள்ள இருக்க வேண்டும் இல்லையா? தேவன் எனக்குள்ள வாச. அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படியானால் நாம் கனி கொடுக்க முடியும். அங்கே சொல்லுகிறார், நாம் அவரில் நிலைத்திருக்கவில்லை எனில், நாம் அவரில் தங்கவில்லை எனில், நாம் அவருடைய வார்த்தையை கை கொள்ளவெனில், அவரும் எங்களில் நிலைத்திருக்க முடியாது. இரண்டாவது, நாம் கனி கொடுக்கவும் முடியாது. அடுத்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நானே
நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
ஐயா, நாங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கவில் நாம் கனி கொடுக்க முடியாது. இந்த இதில் இருக்கிற ஒரு மரத்தை, இந்த மரத்துல ஒரு பக்கத்து கிளியை வெட்டி விடுங்கள் ஒன்றுமே இல்லை, அது கொஞ்ச நாள் செத்து போய்விடும். மரம் இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் கிளை செத்துவிடும். விளங்குறதா? ஆகினாலே நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவெனில், வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வசனம், இந்த மரம் வளர்வதற்கு தண்ணீர் தேவை, அந்த மரம் தேவை. அது இருந்தபடினாலே தான் இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா இந்த மரம் அடுத்த சமரக்கு இருக்கும் என்பதற்கு யாரும் இதுல கரண்டி கொடுக்க முடியாது. ஆகையினாலே நாம் எவ்வளவுக்கு நிலைத்திருக்கிறோம்? நாம் கனி கொடுப்பதற்கு நிலைத்திருக்க வேண்டும். அவரை தங்கி இருக்க வேண்டும். அவர்கள் இணைந்திருக்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு இயேசுவில் இணைந்திருக்கிறோம்? இலங்கையிலே சொல்லுவார்கள், உன் நண்பனை குறித்து நீ சொல்லு, நான் உன்னை குறித்து சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன். விளங்குறதா? என்ன தெரியுமா சொல்றது? உயிர் நண்பர்கள் ஒன்றாகவே இருப்பார்கள், ஒன்றையே செய்வார்கள், ஒன்றையே பேசுவார்கள். அவருடைய நோக்கங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய ஹாபி எல்லாமே அதையே நாடி இருக்கும். இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்தவர்கள், உன் தேவன் யார் என்று சொல்ல முடியுமா? உன்னையும் என்னையும் பார்த்து பேசுகிறவர்கள், நீர் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்க முடியுமா? ஹாலலுயா, ஹாலலுயா, ஹாலலுயா. நான் நினைக்கிறேன், ஒரு ரெண்டோ மூன்று இல்லாட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் கவி வந்தது ஜோன்ற எல்லாரும் இந்த பஸ்ல போய் கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் எங்களை பார்த்து, அவர் எங்களை பார்த்து சந்தோஷம் அடைந்தார். சரிதான் எப்படி என்ன சொல்றது? உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் இப்படி சிரித்து பேசிக்கொண்டு போகிறதை குறித்து அவர் நினைத்த, நாம் எல்லாரும் ஒரு குடும்பம், அதாவது ரத்த உறவிலே நாம் எல்லாரும் ஒரு குடும்பம் என்று அவர் நினைத்து பேசினார். நாங்களும் ஆமா போட்டுட்டு போனோம். ஏன் தெரியுமா? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குடும்பமாக இருக்கிறபடியினால். அவர் நமக்கு முன்பின் தெரியாது. அவர் நாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது பஸ்ல இருந்து கொண்டு இருந்தவர், மாடப்பில் இறங்கின பொழுது அவர் பேசியது அவருக்கு தெரியும், அந்தவர்களுக்கும் தெரியும். ஹாலலூயா. ஆகையினாலே நாம் எவ்வளவுக்கு இயேசுவில் நிலைத்திருக்கிறோம், எவ்வளவுக்கு நாம் தேவனில் தங்கி இருக்கிறோம் என்பது நமக்கு முக்கியம். இல்லாவிட்டால் கனி கொடுக்க முடியாது. நம் பலத்திலே கனி கொடுக்க முடியாது, உங்கள் பலத்திலேயும் நான் கனி கொடுக்க முடியாது, உங்கள் பலத்தில் நீங்களும் கனி கொடுக்க முடியாது. ஆகையினாலே கிறிஸ்து இயேசுவில் நாம் எவ்வளவுக்கு நிலைத்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம்.
அடுத்த வாசிங்க.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள்.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமா? ஆனால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் 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 முக்கியமாமே. ஹாலலோயா, ஹாலலோயா. ஆகையினாலே நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நாம் அவருக்கு சீசராயிருப்போம். அப்படியானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாவிட்டால் எதை நாம் செய்கிறோம்? வேதத்தை மாத்திரம் வாசித்து விட்டோமா? ஆராதனைக்கு வந்து விட்டோமா? அதனாலே கனிகள் பெருகுவதல்ல, அது நம்முடைய பக்தியை காண்பிக்கிறது, நாம் அவர் தேவனை நேசிக்கிறதை காண்பிக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவிலே எவ்வளவுக்கு நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் இயேசுவை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:22 திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:22.
கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கனி என்று சொல்லி இருக்கிறது. அதுதான் நான் பேசிவிட்டு சொன்னேன். மாம்சத்தின் கனி ஒரு பக்கம் எழுதுங்க, ஆவியின் கனி இன்னும் ஒரு பக்கம் எழுதிவிட்டு எழுதுங்க. எதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கொண்டு எழுதினா நமக்கு இல்லை, என்ன இருக்கின்றதை நாம் கண்டுபிடலாம் சொல்லி என்று பேசினேன். அப்படி இருக்கட்டுங்க. இங்க ஆவியின் கனி என்று சொன்னால், நாம் ஆவியினால் எவ்வளவுக்கு நிறைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுத்திற்கு நாம் ஆவியுடைய கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். முதலில் நாம் சொன்னோம், இயேசுவில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், அவருடைய உவமையில் நிலைத்திருங்கள். அவருடைய நிலைத்திருந்தால் நாம் கனிகளை கொடுக்க முடியும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஆவியின் கனி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவுத்திற்கு எவ்வளவு தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுத்திற்கு அவ்வளவு ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகையினாலே நாம் ஆவியானவர் நாள் எவ்வளவுத்துக்கு நிறைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் ஒரு சில நேரத்தில் நிறைக்கப்பட்டிருப்பார்கள், அப்புறம் ஆவியானவர் போய்விடுவார். பழையாட்டு காலத்தில் நாம் சில வேளைகளே வாழ்ந்து விடுகிறோம். விளங்குறதா? ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுதும் அவர் வந்ததின் நோக்கம் எது தெரியுமா? நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு, நமக்குள்ளே இருப்பதற்கு. ஆகையினாலே நமக்குள்ளே கிறிஸ்து, நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணினால் நமக்குள்ள என்ன இருக்கும்? ஆவியின் கனிகள் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். ஹாலலோயா, ஹாலலோயா, ஹாலலோயா. அந்த கனிகளை திருப்பி ஒரு வாசிங்க.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம்,
சந்தோஷம். அதில் நீ பாட்டுங்க, சந்தோஷத்தில் நீ பாட்டுங்க பாருங்க. இந்த சந்தோஷம் என்கிற கனி அது எப்பொழுதும் நம்மகிட்ட இருக்கிறதே கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருந்த யாராவது இருந்தா எனக்கு சொல்லுங்க, எனக்கு கவலையே வந்ததில்லை. பிறகு எப்பொழுதும் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு கனி. சந்தோஷத்தினால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது எங்கடைய கனி விளங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி. ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை, ஒரு குறைவு வந்து விட்டால் நம் முகங்கள் மாறி, நம்முடைய இருதயங்கள் மாறி, எங்களுடைய நோக்கங்கள் மாறி, எங்களுடைய நடத்தைகள் மாறி நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ ஆவியின் கனியை நிறைந்தவனாய் இருந்தால், கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது கனி. துக்க நாட்கள்ல யாராவது இதை எடுத்து வாசிச்சிருக்கீங்களா? ஒரு துன்ப நாளிலே, ஒரு துயர நாளிலே, ஒரு வேதனையின் நாளிலே, கண்ணீரின் நாட்களிலே, சோதனையின் நாட்கள்ல யாராவது இருந்து ஆவியின் கனி, நாங்க இன்னைக்கு ஆவியின் கனி வாசிக்க போறோம் என்று போட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி, அங்க சமாதானமும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, ஆவியின் கனி வாசிக்க முடியல. வழங்க நான் என்ன சொல்றேன்னு சொல்லி, ஆவியானவர் நமக்குள்ளே எவ்வளவுத்துக்கு இருக்கிறாரோ அவ்வளவுத்திற்கு அவ்வளவுத்திற்கு ஆவியின் கனி நம்மளை நிறைத்திருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் தெரியுமா? அவரை பார்த்து, இவரை பார்த்து, அங்கே பார்த்து, இங்கே பார்த்து, அங்கே காணல கனியை, இங்கே காணல, அதனால எனக்கு பிரச்சனை. ஐயா, ஒவ்வொரு மனிதர்களுக்கிடையும் ஆவியானவர் எவ்வளவுத்துக்கு நிறைந்திருக்கிறார் என்றதின் அடிப்படையிலே தான் ஆவியின் கனி கிரியை செய்கிறது என்பதை மறந்துடாதீங்க. கிறிஸ்தவத்தின் நாட்களின் அடிப்படையிலே கிடையாது, நீண்ட நாட்களின் அடிப்படையிலே கிடையாது. நான் இன்றைக்கு பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவனாக இருந்ததுனால அப்படி ஒருத்தர் இருந்தா இதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு கனியும் இன்றைக்கு என் ரத்தத்தில் ஓடணும் பாருங்க. இயேசுக்குள்ள இருந்தது, அதனால அவர் எழுதி வச்சுட்டே போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினால் நிறைந்து சங்கீத முதலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத முதலாவது அதிகாரம், ஹல்லேலூயா. என்ன ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். வாசிங்க,
நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவர்
பாருங்க. முதல்ல நாங்க பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் ஆவியின் கனியை கொடுக்க முடியும். அல்லாவிட்டால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் ஆவியின் கனியை கொடுக்க முடியும். வழங்குறது. ஆனா இங்க சங்கீதக்காரர் எழுதுகிற பொழுது எழுதிவிட்டு இனி வருகிற வசனத்தை வாசிங்க, வாசிங்க. அவன்
நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன்,
தன் காலத்தில் தன் கனியை தந்து,
தன் காலத்தில் தன் கனியை தந்து,
இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, யார் தெரியுமா, யார் தெரியுமா, ஆவியில நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன், ஜீவ நதியின் ஓரத்தில் நடப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு போக வேண்டும், என்ன தெரியுமா, நான் இயேசுவிலே நிலைத்திருக்கிறனா, நான் இயேசுவில் நிலைத்திருக்கிறனா, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறாரா. இருக்கிறதை குறிச்சு பேசல பாருங்க, பழையற்பாட்டில் ஆவியானவர் வந்து வந்து போவார், வருவார் போவார், விஷயம் முடிஞ்சதா போய்விடுவார், வருவார் போவார், விஷயம் முடிஞ்சதா போய்விடுவார். ஆனா நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராத மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலை உதிராத மரத்தை போல் நாம் இருக்கணும்னு சொல்லி சொன்னா நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, தேவ ஆவியானவருடைய ஊற்றண்டையிலே நடப்பட்ட மரங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜீவ நதியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுகிறது, அதை வைத்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே இன்னைக்கு நான் கேட்கிறேன், எவ்வளவுத்துக்கு நாம், ஒரு சிலர் வார்த்தையிலே நிறைந்திருப்பார்கள், ஆவியில் நிறைவதில்லை. ஒரு சிலருக்கு ஆவியை நிறைய பிடிக்கும், ஆனால் வசனத்தில் நிறைவதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும், தேவ ஆவியினாலே மூழ்கப்பட்டிருக்க வேண்டும், அப்பொழுது நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்போம், அதனால் தேவன் மகிமைப்படுவார், நாம் எல்லாரும் அவருக்கு சீஷர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் இலங்கையிலே இருப்பவர்களுக்கு ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா, பிரதர் நான் கொடுக்கிற கனி காணும். நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியும் தானே, நம்ம மனசாச்சி, நம்ம நாம் தேவனோடு பேசுறோம், நமக்கு பிரதர் நான் கொடுக்கிற கனி காணும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நீ கொடுக்கிற கனி காணுமா? அப்படியானா என்ன வேதம் என்ன சொல்லு, நான் அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமா? விளங்குறதா? ஆகையினால இன்றைக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிற கனி போதாது. ஒரு தோட்டக்காரத்துல போய் கேளுங்க, இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷம் உன் தோட்டத்துல இருக்கிற கனிகள் எல்லாம் கத்தினா காணுமான்னு சொல்லி அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். என்ன நிறைய வேணும் தோட்டக்காரன் சொல்ல, அடுத்த வருஷம் இதை விட கூட வேணும் எனக்கு. எந்த ஒரு தோட்டக்காரன் சுஃப்ரீனாக சொல்ல மாதிரி காணும், இது இந்த வருஷம் காணும் எனக்கு, இல்லைங்க அடுத்த வருஷம் இன்னும் ஒரு கடகமாவது மேல வெட்டணும், இன்னும் ஒரு கடகமாவது அப்படி நிறையணும் என்றுதான் ஒரு தோட்டக்காரன் நினைப்பானே ஒழிய, ஒரு நாள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்தின் தலைவராக அவர் அவனுடைய தோட்டக்காரனாக இருக்கிறார், என்ன தெரியுமா சொல்ல, நீ கொடுக்கிறது போதாது. நீ நானும் தேவனுக்கு கொடுக்கிற கனி காணும் சொல்லி நீ நிறுத்தியோ, நமக்கு தெரியும் நாம் எவ்வளவுக்கு கனி கொடுக்கிறோம், எப்படி செய்கிறோம், எப்படி செயல்பட்டு நமக்கு தெரியும். நாம் கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியல் 47வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியல் 47வது அதிகாரம், ஹல்லேலூயா, 12வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்பக்க இந்த 12வது வசனத்தை வாசிங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் ஆனவைகள்.
இந்த வசனம் நாம் அப்படியே விளங்கணும் பாருங்க, சாப்பிடணும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா, நதியோரமாய் அதன் இக்கரையிலையும் அக்கறையிலையும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். எது ஓரமாய், எந்த ஓரமாய், நதியோரமாய். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நதியோரமாய் அதன் இலைகள், நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும்
இலைகள் உதிர்ந்து போவது கிடையாது.
அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை.
அவருடைய பாருங்க, தேவாவியானவர்களால நிரப்பப்பட்டு கனி கொடுத்தால் அந்த கனி ஒருபோதும் கெட்டு போகாது. நம்மளை நாம் ஆராய வேண்டும். நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது? கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த பக்கத்தை நான் இன்னைக்கு பேசுவதற்கு எடுக்கவே இல்லை. பாருங்க, கனி ஏன் கொடுக்கிறோம், எதுக்கு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், அது அடுத்த பக்கம். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது, அந்த கனிகள் கெட்டு போவதில்லை. யாருடைய? நதியோரமாய் நடப்பட்டிருக்கிற நீ நானும் இப்ப எங்க நடப்பட்டிருக்கிறோம்? தேவ ஆவியானவரின் மத்தியிலே நாம் நடப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நடப்பட்டிருந்தால் நம்முடைய கனிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? கெட்டே போவதில்லை. ஹாலலூயா! கெட்டே போவதில்லை. ஹாலலூயா! கெட்டே போவதில்லை. ஹாலலூயா! நீயும் நானும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் அந்த நதி அனுஜனார் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், தாகம் தீர்க்கும் ஜீவ நதி அவருடம் உண்டா? ஹாலலூயா! ஹாலலூயா! இந்த சமருக்கு எவ்வளவு குடிச்சாலும் தாகமே போகுதில்லை. வரைக்க தண்ணி பண்றோம், போக்க தண்ணி பண்றோம், இருக்க தண்ணி பண்றோம், இந்த தாகம் போகுதே இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். யாரிடத்தில்? இயேசுவிடத்தில் வரக்கடவன். நாம் யாரிடத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் தாகமாய் இருக்கிறேன், என்னை நிரப்பும். நான் நிறைந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறேன். நான் நிறைந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறேன். அக்கறையிலும் புசுப்புக்கு சகல விருட்சங்களும் வளரும். அவைகளில் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. இங்க நான் சில மரங்களை பார்த்திருக்கேன். வெளியில் நீங்க பாத்தீங்கன்னா சில வெளியில சில காய்கள் மாத்திரம் அந்த மரத்தில் இருக்கும், இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடும். நீங்க பாத்தீங்களோ பார்க்கலையோ எங்களுக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கிறேன். உதிர்ந்து விடும், அங்கங்க நாலஞ்சு காய் இருக்கும். பாருங்க, இங்க வேதம் அருமையாக எழுதப்பட்டிருக்கு. எழுத்தை கவனிக்க வேண்டும். ஒரு மரத்துல இலைகளும் முக்கியம், ஒரு மரத்துல கனி மாத்திரம் முக்கியம் அல்ல, இலைகளும் முக்கியம். ஏன் தெரியுமா? இலைகள் இருந்தா தான் அதிலே நிழல் இருக்கும் என்பதை மறக்க கூடாது. நிழல் இருந்தால்தான் அதில் அநேகர் வந்து தங்க முடியும் என்பதை மறக்க கூடாது. ஆகினால் அந்த இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. கனிகள் கொடுக்கிறது மாத்திரமல்ல, கனி கெடாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா! காயின் ஆவியருடைய கரையத்தில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? கெட்ட கனிகளின் நிமித்தம் ஆண்டவர் பலியை புறக்கணித்தார். அல்லேலூயா! அல்லேலூயா! இங்கே சொல்லப்படுது, கனிகள் கெடுவதில்லை. என்னுடைய உன்னுடைய கனிகள் தேவ சமூகத்தில் போகிற பொழுது அது தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். கெட்ட கனிகளாக இருந்தால் தேவன் பலிகளை புறக்கணிப்பார். கனிகள் அனுதினமும் கொடுக்கப்பட வேண்டியவைகள். நாம் அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழுகிறோம் தெரியுமா? ஒரு காலத்திலே நாம கொடுத்த கனிகளை வைத்து நாம் வாழுகிறோம். எனக்கு தெரியல, நான் சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படி அதையே வைத்து நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் நடந்தவைகள் நடந்தவைகளே. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற பொழுது எப்படி இருக்கிறோம், எப்படி கனி கொடுக்கிறோம், அதை தேவன் அங்கீகரிக்கிறாரா, அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறனா, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா என்பதுதான் தேவை. வழங்குறதா? ஒரு காலத்தில், ஒரு நாட்களில், ஒரு நேரத்தில், அது கடந்தவைகள். பாருங்க, கிறிஸ்து வருகிற பொழுது நாம் சொல்ல முடியாது, அந்த நாட்களில் நான் கனி கொடுத்து ஆண்டவரே உமக்கு தெரியும் இல்லையா, அந்த நாட்கள் சரியப்பா, இந்த நாட்கள் நமக்கு முக்கியம். எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை அறிந்ததின் பின்பு அறிந்ததின் ஓட்டத்தின் நாட்களில் ஓடின ஓட்டங்களும் பாடின பாட்டுகளும் போட்ட தாளங்களும் ரம்யமாகத்தான் இருந்தது. அதே பாடலும், அதே ஓட்டமும், அதே ரம்யமும், அதே இணைவும் இன்றைக்கு அன்னைக்கு கனி கடவன் கடவமா அள்ளுவாங்க. பாருங்க, கனி கொடுக்கிறது, கனியல் தானியங்கள் அல்லுகிற அதெல்லாம் கட் பண்ணல பாக்கணும். இலங்கை இந்தியாவில இருந்து வந்தா நமக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும் இல்லையா, பொட்டி பொட்டியா கடம் கடமா அள்ளுவார்கள் இல்லையா, அள்ளுவார்கள். ஒரு காலத்தில் நிறைய கொடுத்தோம், ஓடினோம், நல்லா ஓடினோம். இன்னைக்கு காணும், இன்னைக்கு இவ்வளவு காணும் நமக்கு. அவங்களை திரும்பவும் கேட்க, நீயும் நானும் கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற கண்கள் காணுமா? அதே வேளையிலே நாம் அவரில் எவ்வளவுத்துக்கு நிலைத்திருக்கிறோம். உன்னை காண்கிறவன் உன் பிதாவை காண்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அந்த வசனத்தை இருதயத்துல வச்சிருங்க. அருமையான வசனம், இன்னைக்கு ஓனா வீட்டுல வச்சு திருப்பி வாசிங்க. அந்த வாசிங்க திருப்பி இருக்கா, ஃபுல்லா வாசிங்க.
நதியோரமா அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளில் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவுத்தத்துக்கும் ஆனவைகள்.
ஆமா, இங்கு பாயிருந்த தண்ணீர் எங்கிருந்து பாயிருது? எங்கிருந்தப்பா பாயுது? பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்ந்து வருகிற நதி. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த நதியிலே நாட்டப்பட்டவர்கள் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுப்பார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நதியிலே நாட்டப்பட்டவர்கள் மாதந்தோறும் புதுக்கனி. ஆண்டவரே என்னை மாற்றுவீராக, மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுக்க என்னை மாற்றுவீராக. போன வருஷம் கொடுத்த கனி இந்த வருஷம் வச்சிருந்தால் என்ன ஆகும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிற நதியா. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தல இதையும் இதே வசனம் இருக்கிறது. அதை பார்க்க முடிஞ்ச பார்க்கலாம். மாதந்தோறும் புதுக்கனியா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதந்தோறும் புதுக்கனியை கொடுக்கிறது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தினை பிற்பது கனிகள் புசிப்புக்கும் அவன் இலைகள் விழித்தலுக்கும் ஏற்றதாக இருக்கிறதப்பா. சரி, நான் கேட்கிறேன், இந்த மாசம் முதலாம் தேதி என்ன புதுக்கனி நமக்கு இருக்குது? இன்னைக்கு என்ன புதுக்கனி நம்முடைய வாழ்வில் உருவாயிட்டது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர்களே மூழ்கி நிலைத்திருக்கிற மனுஷன் மாதந்தோறும் புதுக்கனி கொடுப்பானா? இன்றைக்கு முதலாம் தேதி நீயும் நானும் எந்த கனியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? எல்லாரும் நாம் சொல்றோம், தேவாவினாலே நிரப்பி இருக்கிறோம், தேவாவினாலே நிறைந்திருக்கிறோம், தேவாவினாலே நிறைந்திருக்கிறோம். நிறைந்திருந்தால் மாதந்தோறும் நமக்கு கனி தேவை, புதிது புதிதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை ரசிக்க வேண்டும். உன்னாலும் என்னாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். அது நிமித்தம் நானும் நீயும் எப்படி இருப்போம் தெரியுமா? சீஷர்களாயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யா, வெளிப்படுத்தல் 22:1-2 வாசிங்கள். அது பரலோகத்தை குறித்து எழுதினாலும் கருத்து நல்லா இருக்கிறது. வாசிங்கள் வெளிப்படுத்தல் 22:1-2 வாசிங்கள்.
பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற நதி, அங்கே ஆட்டுக்குட்டியான வெள்ளை சிங்காசனத்திலிருந்து வருகிற நதி. வாசிங்க,
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் வீழ்ச்சங்கள் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்.
அங்கேயும் பார்த்தா ஜீவநதி, தேவனத்தில இருந்து புறப்பட்டு வருகிற நதியில நாட்டப்பட்டவர்கள் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுப்பார்களே. நமக்குள்ள எந்த கனி இருக்கிறது? எவ்வளவு கனி இருக்கிறது? புதுசு புதுசா, புதுசு புதுசா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. உங்களுக்கு தெரியுமா, தேவாவினாலே நிரம்ப 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 நாம கனிகளினால் நிறைந்து கொண்டு இருப்போம். தேவனிலே நிலைத்திருக்கிற பொழுது நாம் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்போம். அவருடைய சாயல்கள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அதனாலே, அதனாலே காரியம் என்ன? என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. பாருங்க, என்னை உம்மை போல மாற்றும் என்று சொல்லி நினைக்கிறவர்களும் சிந்திக்கிறவர்களும் கனி நிறைந்தவர்களாக மாத்திரம்தான் இருக்க முடியும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். என்னை உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு சிறு பிள்ளைகளை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க இப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் காலம் எல்லாம் போயிட்டுது, இப்ப வேற வேற இதெல்லாம் வந்துட்டு. இப்ப பாக்குறவர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் பாக்குற நீங்க. ஆனால் அண்டைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த டொம்மஞ்சேரி மாறவே இல்லை, அது அப்படியேதான் இருக்கிறது. பாருங்க எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு புட்பால் டீமை எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு அவங்கள மாதிரியே உடுப்பு போட்டு அவங்களுக்கு பின்னாலேயே இதையும் போட்டு எழுதி எல்லாம் எழுதி வச்சுட்டு தெரியும். என்ன தெரியுமா அவன் தான் யாரு, அந்த பிளேயர் தான் அவன் தான். நீயும் நானும் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் அவரை போல அல்லவா மாற வேண்டும். அவர் கொடுக்கிற கனியில் நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஜீவநதியில இருந்தால் மாதந்தோறும் தேவனுக்கு புது கனிகளை கொடுத்து அவரனுடைய பலிகளை அங்கீகரிக்க இல்லையா வேணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் வேதத்திலே கடந்தவைகளை பேசுவதற்கு இடம் கொடுக்கவில்லை, நடக்க போகிறவர்களை சிந்திக்க இடம் கொடுத்திருக்கிறது. அந்த நதியிலே நான் மூழ்கணும் ஆண்டவரே. அந்த இசைக்கியாவிலே நீங்க மற்ற பக்கத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானுடைய மூழ்கத்தில் எப்படி மூழ்கிறது என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, தோல் மூட்டு அளவு, மூழ்கி அளம்பணும். இன்னைக்கு கால் மூட்டு அளவு, கால் அளவு நனைந்தவர்கள் நாம் என்ன நினைக்கிறோம், நாங்க மூழ்கி விட்டோம் என்று நினைத்து நடந்து கொள்ளுகிறோம். அதனாலே தான் கனிகள் அநேக தடவைகள் பழுதாய் போய்விடுகிறது. கிறிஸ்தவத்தை தவறாய் கற்றுக்கொள்ளாதிருங்கள், கிறிஸ்தவத்தை தப்பாய் புரிந்து கொள்ளாதிருங்கள், கிறிஸ்தவத்தை படித்து கற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவத்தை வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள், அவர் எழுதினதையும் இவர் எழுதினதையும் புத்தகங்களையும் வாசித்து இதுதான் கிறிஸ்தவம் என்று நடந்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவம் இங்கே இருக்கிறது, வேதம் இங்கே இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்கிறது, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார் அதை கை கொள்ளுங்கள். நாம் மிகுந்த கனிகளை கொடுத்தால் தேவனுக்கு சீஷராய் இருக்க முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம், இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும், தேவ ஆவியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம், இன்னும் ஒரு பக்கத்தை பார்க்கலாம். பல காரியம் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 92:13 இருந்து வாசிங்க. சங்கீதம் 92:13 இருந்து வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் ஆயிருப்பார்கள்.
திருவிவாசி,
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும்
ஆயிருப்பார்கள். பசுமையுமாயிருப்பார்களாம். யாரு தெரியுமா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், முதிர் வயதிலையும் கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. வாலிப காலத்துக்கு கனி கிடையாது, சிறு பிள்ளைகளுக்கு என்று கனி கிடையாது, முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தாலும் கனி கொடுப்பதிலே வித்தியாசமே கிடையாது. விளங்குறதா, முதிர்ந்த வயதிலையும் தேவன் கனியை அங்கீகரிக்கிறவரும் அந்த பலிகளை அங்கீகரிக்கிறவரும் அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள அண்டைக்கும் இருப்பார். பாருங்க, முதிர்ந்த ஆவியானவரா வந்திருக்க போறார் நம்ம இடத்துல, இல்லை இல்லையே. அப்ப அதே ஆவியானவர் இருந்தால் அதே கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், முதிர் வயதிலையும். விளங்குறதா, விளங்குறதா. ஆகையினாலே வயது சென்று விட்டால், வயது போய்விட்டால் அப்பா அம்மா என்னட்டு இருக்காமல் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா, நான் முதிர் வயதிலையும் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற மரமா இருக்கிறேன், மாதந்தோறும் நான் புதுசு புதுசாய் தேவனுக்கு கனி கொடுக்க விரும்புகிறேன், நம்ம சபையில இருக்கிற வயது போன எல்லாருக்கும் ஆண்டவருக்கு சோத்திரம். ஏன் தெரியுமா? அவங்க முடியாட்டிலும் வேளாட்டிலும் ஆராதனைக்கு வர்றவங்க தெரியுமா? முடிந்தவர்கள் தான் கஷ்டப்படுறாங்க, முடியாதவர்கள் என்ன செய்யறாங்க? தடக்கப்பட்டு தடக்கப்பட்டு விழுந்தெழும்பி வந்து ஆலயத்துல சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யற அந்த கனியை, அந்த பலியை தேவன் காண்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். நாட்டப்பட்டு இருந்தா நாம் என்ன செய்வோம்? செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, செழித்திருப்போம். ஹல்லேலூயா. எங்க? தேவனுடைய ஆலயத்தில். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரங்கள் அவர்கள் முதிர் வயதிலையும் கண்டு கொடுப்பார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கில் நீங்கள் மார்க் 11 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 11 அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வசனத்தில் வாசிங்க.
மறுநாளில் அவர்கள் பித்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகலும் அகப்படும் ஒன்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியே புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள்.
இதில் என்னத்தை நான் இதை காண்பிக்க விரும்புகிறேன் சொல்லி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. என்ன தெரியுமா? நாட்டப்பட்ட மரம் என்ன செய்கிறது? அது முதிர் வயதிலையும் கனி கொடுக்கிறது. எங்கே? தோட்டத்தில் நாட்டப்பட்டவைகள். ஆனா இந்த மரம் இருக்க பாருங்க, இந்த மரத்தை, இந்த மரத்தை கவனிப்பதற்கு ஒருவரும் கிடையாது. இந்த ரோட்ல ஏராளமான தாராளமான மரங்கள் இருக்கு பாருங்க. நாங்கெல்லாம் இந்த இப்ப இல்ல, ஒரு காலத்துல போகிற பொழுது எங்கெல்லாம் மரம் இருக்குதோ அப்பல் இருக்கு, அதை புடுங்கி புடுங்கி சாப்பிடுவோம். அந்த ரோட்ல நிற்கிற மரங்களுக்கு கல்லறி பயங்கரமாக இருக்கு. இந்த சொந்தக்காரன் ஒருவரும் கிடையாது, அந்த மரத்துக்கு சொந்தக்காரன் ஒருவரும் கிடையாது. எரி 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 புடுங்கி ஏறி கொப்புகளை உடைச்சு இழுத்து போட்டுட்டு என்ன செய்வாங்க? ஆப்பிள் சாப்பிடுவோம், பிளாமர் சாப்பிடுவோம், பியனை சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிட்டு. அது சில நேரத்தில் செத்த மரத்தை போல இருக்கும். சில வேளைகள்ல ஒரு 5 சேர்ந்து அந்த மரத்தை பிச்சு எடுத்துருவாங்க பாருங்க. இந்த மரம் ரோட்ல நிக்குது, ஆண்டவர் வர்றாரு, பச்சை பசலியாக இருக்கிறது. இந்த மரத்துல நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லி பார்த்தா அங்க ஒன்றுமே இல்லையா மரத்துல. ஹல்லேலூயா. நான் இதுல காட்டுறது என்ன தெரியுமா? நாட்டப்பட்ட மரத்திற்கு நாட்டப்படாத மரத்துக்கு உரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். வழங்குறதா? இன்னைக்கு அநேகருக்கு நாம் தேவனுடைய சபையில நாட்டப்பட்டு இருக்கிறது அருமைகள் புரிவதல்ல, அதனுடைய நன்மைகள் புரிவதல்ல, அவனுடைய மேன்மைகள் புரிவதல்ல. அந்த மரத்தை என்ன செய்தா தெரியுமா? ஆண்டவர் கனியே தரல, போயிட்டு வரல, அவர் ஒரே போக்க போய் செஞ்சுட்டார் பாருங்க. கனி கொடுக்காத பொழுது தேவன் நம்மளே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி கனவுலையும் யாரும் நினைக்காதிருங்கள். நாம சொல்லலாம், பிரதர் நாங்க பிறந்ததிலிருந்து கனி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான் இயேசுடத்துல. என்ன செய்யணும் நித்திய ஜீவனை பெறுவதற்கு? நான் எல்லாம் சிறு வயதுல இருந்து செய்யறேன், நான் அந்த காலத்துல இருந்து எல்லாம் செய்துட்டு தான் வாறேன். ஞானஸ்தானம் எடுத்த காலத்துல இருந்து அப்ப உனக்கு இப்ப தொடங்கி அங்கிருந்து நான் வேதம் சொல்ல, நாம் அனுதினமும் மாசந்தோறும் புது கனிகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, நேரம் போகிறபடியா பாருங்க. லூக்கா 13 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு காரியத்தை இதில் ஒரு சேர்த்து காட்டுறதுக்கு பேசுவதற்கு ஈஸியாக இருக்கும். வாசிங்க லூக்கா 13 5 9 வரையும் வாசிங்க சீக்கிரமாக.
அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாம போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான்.
என்ன சொல்றேன்? வெளியிலே நாட்டப்பட்ட மரத்திற்கும் தோட்டத்தில் நாட்டப்பட்ட மரத்திற்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தோட்டக்காரன் அந்த மரத்தை கவனித்துக் கொண்டே இருப்பான் பாருங்க. அந்த தோட்டக்காரன் அந்த மரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பான். அந்த தோட்டக்காரன் எப்படியாவது அந்த மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருப்பான். ரோட்ல நிக்கிற மரத்துல யாரும் கேட்க முடியாது, போய் ஒருத்தர் விசாரிக்க முடியாது. நாங்க போய் இங்க வாண்டு சொல்லி, அதனால அது என்ன நடக்கிறது, காயங்கள் ஏற்படுகிறது, காரியங்கள் நடக்கிறது, மரங்கள் புடுங்கப்பட்டு அதை ஒருவரும் கேட்பது கிடையாது. தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயது வரைக்கும் கத்தருக்கு கனி கொடுப்பார்கள் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுக்குள்ள இந்த சபையிலே நாட்டப்பட்டவர்களா இருக்கிறதை குறித்து கத்தருக்கு மகிமை செலுத்துங்க, தேவனை துதியுங்க, தேவனை சோதரிங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நாம் நாட்டப்பட்டபடியினாலே முதிர் வயது வரைக்கும் கத்தருக்கு கனியை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் நாட்டப்பட்டபடியினால் தோட்டக்காரன் என்ன செய்வான் தெரியுமா, சுத்தி 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 வருவான். தோட்டம் செய்கிறவர்களை கொஞ்சம் விசாரிங்க, தோட்டம் செய்கிறவர்கள் அந்த மரங்களை நட்டு விட்டு இரவு பகலாக இருப்பார்கள், பார்த்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா. கெச்சிக்கிற சிங்கம் திருடி கொண்டு போகக்கூடாது. இலங்கையில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வந்து சில காரியங்களும் கொண்டு போயிடும். நாட்டு நாட்டுறதுகள் விதைக்கிறதுகள் எல்லாம் மிருகம் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்ந்துடும். அதுக்கு பாதுகாப்பு இல்லையா. மழைக்காலம் வருதா வர இல்லையாண்டா அதுடி இயக்கம், அந்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பதுக்கு அதுடி இயக்கம். இது எல்லாம் மறைந்திருப்பதும் பின்னால் இருப்பதும் உள்ளுக்கு இருப்பதையும் யாரும் அறிந்து கொள்வது கிடையாது, அதை யாரும் சிந்திப்பதும் கிடையாது. வழங்குறதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலைக்காரன் பாருங்க, இன்னும் ஒரு வருஷம் நான் அதை சரிப்படுத்த போறேன், அதை நான் வெட்டி அதுக்கு நான் வேற எல்லாம் சரிப்படுத்த போறேன், அதெல்லாம் சரிப்படுத்தி விட்டு அது கனி தரும் தரையில் நினைச்சா பாப்பாண்ட வரேன். நான் வேலைக்காரனுடைய வேலையை ஒழிய வழங்குறதா, வேலைக்காரனுடைய வேலை என்ன, இதுதான் இதுதான் இதுதான். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீயும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே நாட்டப்பட்டபடினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் பார்த்து நான் முடிச்சிருக்கேன். சங்கீதம் 128 ஒன்றை வாசிங்கள், ஒன்றிலிருந்து வாசிங்கள். அது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், பரவாயில்லை. நாம் அதை வாசித்து இன்னும் ஒரு கருத்தை நான் பார்த்து முடிச்சிருக்கேன். சங்கீதம் 128 ஒன்றை வாசிங்கள், ஒன்றிலிருந்து வாசிங்க.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனி வெறும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதி,
இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
இவ்விதமாய்
இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். மேல நீங்க பாத்தீங்க, கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. இடையில நீங்க பாத்தீங்கன்னா கனி தரும் திராட்சை செடிகளாக என்ன செய்வார்களாம், அவர்கள் இருப்பார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. அடுத்தது என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன், கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறபடியினால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நாம் தேவனுக்கு பயப்படுகிறபடியினால், எனக்கு பயப்படுகிறவனை நான் நோக்கி பார்க்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லு. கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறபடியினால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே நாம் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருப்போம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுக்குள்ளே பலமாய் பயப்படுகிறவர்கள் நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நடுநடுகிறவர்கள் சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஆனாலும் நாம் கனிகள் கொடுக்க வேண்டுமே, ஆனா கர்த்தருக்கு நாம் பயப்படுவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதல்ல நாங்க பார்த்த வசனம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அவருடைய வழிகளிலே நடவுங்கள், கிறிஸ்துவின் பின்பாக நடவுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொன்ன. இங்க கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் வழிகளில் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, கத்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளில் நடக்கிறவன் எவனோ, அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா, கனிதரும் திராட்சை கொடிகளை பெடிகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் கனி கொடுக்க வேண்டுமே, ஆனால் தேவனுக்கு நாம் மாதந்தோறும் புதிதான கனிகளை கொடுக்க வேண்டுமே, ஆனால் நாம் செய்ய வேண்டியது ரெண்டு காரியம் இருக்கிறது தெரியுமா, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அடுத்தது அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். செய்கிறோமா, எவ்வளவுக்கு இருக்கிறது, நாம் எவ்வளவுக்கு பயப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையில்லை. பாருங்க, நாம் இங்க இருந்து சிஸ்டர் பிரதர், நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் நம்முடைய எல்லாமே. நாம் எவ்வளவுக்கு பயப்படுகிறோம், எவ்வளவுக்கு பயப்படுகிறோம்? கனிகளை கொடுக்கத்தக்க அளவுக்கு நாம் பயப்படுகிறோமா? தேவன் விரும்புகிற அளவுக்கு கனிகள் நம் வாழ்வில் இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க போகிற பொழுது தயவு செய்து எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில் நீங்க கேட்டுட்டு போக வேண்டிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா? நான் கொடுக்கிற கனி காணுமா? கேட்டுட்டு போங்க, கேட்காம ஒருவரும் போக கூடாது. நான் கொடுக்கிற கனி காணுமா? நான் தேவசாயலாக மாறி இருப்பது காணுமா? நான் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்பது காணுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறது காணுமா என்பதை நாம் கேட்க வேண்டும். நாமளே நம்மளை கேள்வி கேட்காம இருக்கிறபடினால்தான் நாம் இன்னும் கனி கொடுக்கிறது இல்லை. அனுதினமும் கேட்க வேண்டும், ஆண்டவரே 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 என்று சொல்லி. ஏ, நான் உமக்கு கொடுக்கிறது காணுமா ஆண்டவரே? காணுமா? 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 நாம் எல்லாரும் திருப்தி கொண்ட ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? சாப்பாடு இல்லாம ஒரு நேரம் இருந்தது, சாப்பாடு இருந்த நேரம் ஒன்று இருந்தது. அதனால சாப்பிட்டு வாயால சாப்பிட்டு மூக்கால வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வழங்கிறதா? சாப்பாடு இல்லாம இருக்கிற பொழுது ஒரு கத்தல் கத்தினோம். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறபடினால எல்லாம் என்ன செய்யறது? வாய்க்குள்ள போய் மூக்கால வருகிறது. பாருங்க, நான் கேட்கிறேன், நாம கொடுக்கிற கனி காணுமா? நீங்க கொடுக்கறீங்க எவ்வளவுன்றது அது அடுத்த பிரச்சனை, நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்கன்றது எனக்கு அடுத்த பிரச்சனை. நான் கொடுக்கிற கனி தேவன் அங்கீகரிக்கிறாரா? தாயினும் ஆவேலும் பலிகளை கனிகளை கொண்டு செலுத்தப்படும், தேவன் அதை அங்கீகரித்தாரா? என் கனி எப்படி இருக்கிறது? மாதந்தோறும் மாதந்தோறும் புதிதான கனி என்னுடைய உன்னுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். இருக்கிறதா? 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 நம்ம சொல்ல முடியுமா இன்னைக்கு, ஆண்டவர நான் மாதந்தோறும் கனி கொடுக்கிற மனுஷன்? சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷன் கனி கொடுக்கிற வாழ்வினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவருடைய பிள்ளைகள் அவங்களை சுற்றி இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், என்ன தெரியாது இருக்கு, என்னமொரு வசனத்தை என்னமொரு பக்கத்தை வாசித்து நான் முடிச்சலாம்னு நான் கத்திருக்கேன். நம்புறேன், திருப்பிக்கொள். நீங்கள் எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. யா, வாசிங்க.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளையா போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான்.
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாய் இருக்கிறதும் மழை தாட்டியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கலும்
இந்த 8வது வசனத்தை வாசிக்கிறோம். பிரேம் பண்ணி வைங்கப்பா, பிரேம் பண்ணி இருதயத்தில் கொழுவுங்க, எங்கேயாவது கொழுவுங்க. இந்த 8வது வசனத்தை பாருங்க, அதுல என்ன ரம்யம் இருக்கிறது தெரியுமா? என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது தெரியுமா? என்னொரு சமாதானம் இருக்கிறது தெரியுமா? வாசிக்கிற பொழுது உயிர் போய் வருகிறது போல இருக்கும் பாருங்க. சில வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி கிறிஸ்தவருடைய வாழ்க்கைகளில் நம்பிக்கைகள் தடம்புரளுகிறது. மனுஷர்களை கூட நம்புகிறது. அதனால் கர்த்தருடைய கடின வாழ்வில் நிறைவாக இல்லாமல் போகிறது என்பதை மறந்து போகிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அநேக தடவைகள் மனுஷரை நம்புகிறவர்கள் கோட்டை விடுவார்கள். அது கன நாளைக்கு நிலைத்து நிற்பது அல்ல. ஊழியம் வந்து செய்கிற பொழுது ஊழியத்திலே பல படிகளை நாம் தாண்டுவோம். தாண்டுகிற பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் சிலவற்றை கற்றுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு தடவைகளையும் ஒவ்வொரு படி ஏறுகிற பொழுதும் ஒவ்வொரு படி இறங்குகிற பொழுதும் நாம் ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்து விடாது. ஆகையினாலே, ஆகையினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்க 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை பச்சாயிருக்கிறதும் மழை காட்சியான வருஷத்திலும்
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான்.
மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. மழை இல்லாட்டிலும் வெயில் இல்லாட்டிலும் எவ்வளவு பிரச்சனைகளும் துன்பங்களும் தீரமும் வாழ்வில் வந்தாலும் அவன் கனி கொடுக்கிற மனுஷனாக இருப்பான். ஏன் தெரியுமா? அவன் நம்பி இருக்கிறது கர்த்தரை. எந்த கேள்வி என்னவெனில், நாம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் காலங்கள் நேரத்தில் யாரை நம்புகிறோம்? யாரை நம்புகிறோம்? இன்னைக்கு விசா எடுத்து தந்தவர்களை நம்புறோம், டால்மேச்சருக்கு போறவங்களை நம்புறோம், உதவி செய்தவர்களை நம்புறோம், வழிகாட்டினவர்களை நம்புறோம், வேற எதெல்லாம் செய்தவர்களை அதையே நம்பி நம் வாழ்வு போகிறது. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தரை நம்புகிற மனுஷன். அதே வரத்தில் என்ன ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க, அவர்கள் கர்த்தரை நம்பாமல் எங்களை நம்பக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொண்டால் அதையும் கர்த்தர் விசாரிப்பார்கள் என்பதையும் மறந்துடாதீங்க. வேதத்தில் எப்பொழுதும் தேவனை அறிகிற ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பக்கமாக திருப்பி அவர்கள் தேவனை நம்பர்கள், அவர் மனுஷனை நம்பர்களாக மாறிவிடக்கூடாது. வேதத்தில் எத்தனை, இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் மனுஷர்களை நம்பி திரிகிறார்கள், மனுஷர்களை தெய்வமாக்கியும் திரிகிறார்கள், மனிதர்களை புனிதராக்கி திரிகிறார்கள், மனிதர்களை ஏதோ எல்லாம் ஆக்கி திரிகிறார்கள். ஆனால் நீ நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களாக அவர்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். இது கண்ணுக்குள்ள கொண்டு வாங்கப்பா. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு அவனுடைய வேர்கள் எல்லாம் அவன் நீண்ட தாளத்துக்கு விட்டு புஷ்டியாக அவன் வெயில் அடிச்சாலும் சரி தண்ணி வந்தாலும் சரி நிமிந்து நின்று கர்த்தருக்கு சொல்லி அவன் எந்த காலத்திலையும் கனி கொடுக்கிற ஒரு மரமா நிக்கிறது நம் கற்பனையில கொண்டு வந்து பார்க்கிற பொழுது உள் இருதயம் துடிக்கிறதையா? கர்த்தரை நாம் நம்புகிறோம் என்பதை எல்லா காலத்திலையும் நாம் தேவனுக்கு நிரூபிக்க வேண்டும். இல்லையெனில் நாம் ஒரு போலி கிறிஸ்தவர்களாய் மாறிவிடுவோம். நாம் போலி கிறிஸ்தவர்களாய் மாறிவிடுவோம். ஆண்டவருக்கு போலி கிறிஸ்தவர்கள் தேவையே கிடையாது. இன்னைக்கு ஏராளமான இந்த உலகத்தில் 60க்கு மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாகி இருக்கிறார்கள். ஆனால் தேவன் கனி நிறைந்த வாழ்வு, இந்த கனி இல்லாமல் பரலோகத்தில் வாழலாம்னு சொல்லி நாம நினைத்திடக்கூடாது. இது அடுத்த பக்கம், அது இன்னைக்கு செய்தியே கிடையாது, அது அப்படியே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் சீஷர்களாய் தேவனுக்கு, இயேசுவுக்கு சீஷனா. இன்னைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்லிடுறோம். கிறிஸ்தவர்கள் பெயர் எப்ப உருவாச்சுது? சீஷர்கள் இயேசுவை பின்பற்றியதுனால உருவாயித்தது. அதனால நமக்கு அது ஒரு ஏப, அதாவது நமக்கு அது சொத்தாக கிடைத்து விட்டது. ஆபிரகாமின் சந்ததி அதெல்லாம் சொத்து பாருங்க. ஆபிரகாமின் சந்ததி என்று நமக்கு கிடைச்சது சொத்து. அந்த விசுவாசத்திலே நம்மகிட்ட எவ்வளவு விசுவாசம் இருக்குன்றதுதான் கேள்வி. அது சொத்து. சொத்துக்கு வந்து ஒருவன் வந்து தராதரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கடத்தப்படுகிறது உண்டு. ஆபிரகாமின் சந்ததி. உனக்கு எனக்கு இல்ல ஆபிரகாமுடைய விசுவாசம் இருக்குதா? 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 அந்த விசுவாசத்தில் நடக்கும்னால என்னால முடியுமா? ஆபிரகாமின் சந்ததி நாம். இருக்குதா அந்த விசுவாசம்? நாம எந்த சந்ததி தெரியுமா? மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜபம் பண்ணி விட்டு குடை கொண்டு போற ஜனங்கள் தான் நான். வணங்குறதா? சிரிங்க சிந்திங்க, சிரிங்க சிந்திங்க. ஏன் தெரியுமா? அது நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நான் எப்படி வந்தது? நீ கிறிஸ்துவை பின்பற்றின அடிப்படையில் உனக்கு கிடைச்சதா? கிடைச்சதா? நாம் கிறிஸ்துவை போல மாறி நடந்ததுனால நமக்கு அந்த பெயர் கிடைச்சதா? அவர்கள் எடுத்த பெயரப்பா, அதுல இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் எடுத்த பெயர் இன்னைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சீலா அவங்க எல்லாம் அழுது உடைந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொலை செய்யப்பட்டு எடுத்த பெயர் இன்னைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன பேர்? கிறிஸ்தவன். என்ன பேர்? கிறிஸ்தவன். என்ன பேர்? கிறிஸ்தவன். அவர்கள் சீஷர்களாக கிறிஸ்துவை பின்பற்றின அடிப்படையிலே அவர்களுக்கு கிறிஸ்தவர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நீ நான் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள்ளே தேவ ஜனங்களா, உங்களுக்கு உள்ளத்திலிருந்து சொல்ற ஒரு வார்த்தை என்னவெனில், உங்களுடைய பேச்சிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டாதிருங்கள், வார்த்தையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுங்கள். எனக்கு சில காரியங்களை பார்க்கிற பொழுது துக்கமோ துக்கம், ஏப்பா என்று சொல்லி ஒரு யோசனை. எதற்கு இவைகள்? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பேச்சிலே கட்டாதிருங்கள், வேத வார்த்தையிலே கட்டுங்கள், வேத வசனத்திலே கட்டுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நானும் முடிவு பரியந்த நிலை நீக்க முடியும். இல்லையோ அடுத்த சுனாமியில பறந்துருவோம், அடுத்த சுனாமியில பறந்துருவோம், அடுத்த புயல் காட்டுல பறந்துருவோம், அடுத்த 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 வெயில்ல ஆக்களை காண முடியாம போயிரும் பாருங்க. அதனால நான் சொல்றேன் பாருங்க, என்ன தெரியுமா, கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது நீங்க கனி கொடுப்பீர்கள். நீர்க்கால்கள் நோரமாய் நடப்பட்டு நாம் கனி கொடுக்கிற ஜனங்கள் ஆகியிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றேன் தெரியுமா, என்ன சொல்றேன் தெரியுமா, கர்த்தருக்கு நாம் சீச்சராக இருக்க வேண்டுமே ஆனால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டுமே ஆனால் இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவ ஆவியானவர்களில் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க கனி கொடுக்க விரும்புறீங்கப்பா? ஆண்டவரே நான் நிறைய கனி கொடுக்க விரும்புறேன், இது போதாது, போதாது என்று சொன்னா தான் நிறைக்கப்படும் பாருங்க. அது தெரியுமா உங்களுக்கு, பாத்திரம் நிறைஞ்சிருந்தால் நிறைக்க முடியாது, போதாது என்றால் நூட்டப்படும், இல்லை என்று சொல்லிச்சுன்னா கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் இந்த வேலையில எழும்பி நின்று தேவனுக்கு நாம் தேவனை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களை உம்முடைய கனியுள்ள வாழ்வினாலே நிறைங்கப்பா. ஹல்லேலூயா, கனியுள்ள ஒரு வாழ்வினாலே எங்களை நிறைங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டு, மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டு, கோணனானவை நேராக கரடானவை சமமாக போட்ட வார்த்தைகளை விசுவாசி எடுத்து விடாத படிக்கத்தாவே. அண்டவரே அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைத்த பெற்றதாய் நல்லதாய் பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களும் படிக்கிறோம், எங்களை உண்மை போல மாற்றுவீராக, கனி நிறைந்த வாழ்வு எங்களுக்கு தாங்கப்பா. நசரி நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.